ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாவடுதுறை திருப்பதிகம் இடரினும் தளரினும் வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் ஒன்றொன்றர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. நம்ம சம்பந்தர் தேவாரத்தில் மூணாம் திருமுறையில் நாலாம் பதிகம் இடரினும் தளரினும், அதில் முதல் ஐந்து பாடல்கள் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம ஆறாம் பாடல்லேருந்து ஆரம்பித்து பதிகத்தோட மற்ற பாடல்கள்லாம் பார்ப்போம். போன முதல் அஞ்சு பாட்டில் பார்த்த மாதிரி இந்த பின்னாடி வர்ற பாடல்களையும் அதே அமைப்பு தான். முதல் ரெண்டு அடியில் தன்னுடைய பக்தி நிலையை சொல்லுவர், அடுத்த ரெண்டு அடியில் சிவபெருமானுடைய புகழை சொல்லுவர், அடுத்த ரெண்டு அடியில் அப்படிப்பட்ட சிவபெருமானே இப்படிப்பட்ட எனக்கு நீ பண்ணுற அருள் இதுதானா, எங்கள் அப்பா வேள்வி செய்கிறதுக்கு பணம் கொடுக்குங்கிட்ட ஒன்றும் இல்லையே, இதுவா உன்னுடைய அருள் அப்படின்னு கேட்பார். அதே அமைப்பு தான். இப்போ ஆறாம் பாட்டு பார்ப்போம். வெந்துயர் தோன்றி ஓர் வெறுவு உறினும் எந்தாய் உன் அடியலால் உரையாது ஏத்தாது என்னா, ஐந்தலை அரவு கொண்டு அரை கசைத்த சந்தவெண் பொடியணி சங்கரனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமைக்கில்லையேல், அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. இல்ல என்ன சொல்றார், வெந்துயர் தோன்றி ஓர் வெறுவு உறினும் அப்படின்னாக்க, வெந்துயர் துயர்னா நமக்கு தெரியும் துன்பம் கஷ்டம், வெந்துயர்னா கொடிய துன்பம், ரொம்ப பெரும் பெரிய கஷ்டங்கள் வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வருது, அது மாதிரி பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வந்தாலும் அப்படியெல்லாம் வந்து ஓர் வெறு உறினும், வெறுதல் அப்படின்னா வெறு அப்படின்னாக்கா பயப்படுறது. அதனால் அவர் சொல்கிறார், இது மாதிரி வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பங்கள்லாம் வந்து அதனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப பயம் வந்தாலும் அப்படியெல்லாம் வந்தாலும் எந்தாய் உன் அடியலால் ஏத்தாது என்ன, என் தந்தையே உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதையும் என்னுடைய நாக்கு போற்றாது. அதாவது நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை தவிர எனக்கு வேற ஒரு பற்றுக்கோடு இல்லை, நீ தான் எனக்கு எல்லா துணையும், அதனால் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் உன்னோட திருவடியினுடைய புகழை பாடுறதை தவிர வேறு எதுவும் என் நாக்கு செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இறைவனுடைய புகழ் சொல்கிறார். ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கு அசைத்த சந்த வெண் பொடி அணி சங்கரனே. இதில் இறைவன் சிவபெருமான் தன்னுடைய அறையில் நாகப்பாம்பை பெல்ட் மாதிரி கட்டின்னு இருப்பார், அதை பற்றி சொல்கிறார் மூணாவது அடியில். ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கு அசைத்த அப்படின்னா அறையின வெயிஸ்ட், ஆம்பளைகளுடைய வெயிஸ்ட்டுக்கு அறை அப்படிம்பா, பெண்களுடைய வெயிஸ்ட்டுக்கு இடை அப்படிம்பா. இது பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே, அதாவது சொல்லுடைய பொருள் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம பிரயோகத்தில் அறை அப்படிங்கிறது பொதுவாக ஆண்களுக்கு மட்டும் உபயோகிப்பா, இடை அப்படிங்கிறது பொதுவாக பெண்களுக்கு மட்டும் உபயோகிப்பா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே ஐந்தலை அரவு, அந்த நாகப்பாம்புக்கு அஞ்சு தலை இருக்கும், அது நம்ம கோயில்களில் நம்ம நாகாபரணம் சாத்திரப்பெல்லாம் பார்க்கலாம், அஞ்சு தலை இருக்கிற நாகப்பாம்பு. அப்படி அஞ்சு தலை இருக்கிற நாகப்பாம்பை சிவபெருமான் பெல்ட் மாதிரி கட்டியிருப்பார், அதான் அரைக்கு அசைத்த அப்படிங்கிறார். அசைத்தல் அப்படின்னாக்க கட்டுறது, அசைக்கிறதுனாக்க டு ஷேக் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனால் தேவாரத்தில் பெரும்பாலான இடங்களில் அசைத்தல்னு வந்தாக்க கட்டுறதுன்னு வரும். நம்ம பலருக்கும் தெரிஞ்ச பாட்டு பொன்னார் மேனியனே, அதுலேயும் வரும் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கு அசைத்து அப்படின்னு வரும். அதாவது புலித்தோலை இடுப்பில் கட்டின்னு இருக்கான் சிவபெருமான், அதுதான் இங்கே சொல்கிறார். அது மாதிரி இங்கே பாம்பு இடுப்பில் கட்டின்னு இருக்கான் பெல்ட் மாதிரி, அரைக்கு அசைத்த சங்கரனவர். அப்புறம் வேற என்ன பண்ணியிருக்கார், சந்த வெண் பொடி அணி சங்கரனே. சிவபெருமான் உடம்பு முழுக்க விபூதி பூசின்றிருப்பார், திருநீர். அதுதான் பொடினா சாம்பல், வெண்பொடினாக்க வெள்ளை வெளியேனு இருக்கிற சாம்பல், அதாவது திருநீர். அது சந்த வெண்பொடி அப்படிங்கிறார். சந்த வெண்பொடி, சந்தம் அப்படின்னாக்க தமிழில் ரெண்டு அர்த்தம் பெரும்பாலும் உண்டு. ஒன்று பாட்டுகளில் வர சந்தம், அது ஓசை சந்தம், அது வேறு, அது சம்ஸ்கிருத்துலேயும் வந்தது. மற்றபடி சந்தம் அப்படின்னாக்க தமிழில் அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, சந்தனம்னு ஒரு அழகு அர்த்தம் இருக்குது. அதனால் சந்த வெண்பொடின்னா சந்தனம் மாதிரி உடம்பில் விபூதியை பூசின்னு இருக்கார். அந்த காலத்தில் உடம்பில் சந்தனம் பூசிக்குவேன், இதுக்கு எல்லாம் பெர்ஃப்யூம் தடவிக்கிற மாதிரி அந்த காலத்தில் சந்தனம் பூசிக்குவோம் உடம்பில். அதனால் சிவபெருமான் சந்தனம் பூசிக்கிற மாதிரி உடம்பில் விபூதியை பூசின்னு இருக்கார். அதான் சொல்கிறார், சந்த வெண்பொடி அணி அணிகின்ற சங்கரனே. இது சங்கரன் அப்படிங்கிற வார்த்தை சிவபெருமானுக்குரிய நாமங்களில் ஒன்று, அது நமக்கு தெரியும். எல்லாருக்கும் நன்மையை செய்பவன் சங்கரன் அப்படின்னு. அதனால் அப்படிப்பட்ட சிவபெருமானே இதுவோ எம்மை ஆளுமாறு, இதுவா என்ன ஆட்கொள்கின்ற விதம், எனக்கு நான் உனக்கு அடிமையாக இருக்கேன், நான் உனக்கு அன்புடையவனாக இருக்கேன், அப்படிப்பட்ட எனக்கு என்னை ஆள்கின்ற தன்மை இதுவா, ஈவது ஒன்று எமக்கு இல்லையே, எங்கள் அப்பா வேள்வி செய்கிறதுக்காக பொருள் கேட்குறார், அவருக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை, இல்லையே அப்படின்னா அப்படி இருந்தால் அப்படின்னு அர்த்தம். அப்படி அப்படி கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னாக்க அதுவோ உனது இன்னொருள், அதுவாப்பா உன்னுடைய அருள். ஆவடுதுறை அரணே, திருவாவடுதுறையில் இருக்கின்ற சிவபெருமானே இதுவா உன்னுடைய அருள், எங்கள் அப்பா கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லாமல் எங்கிட்ட இருக்கே, இது சரியா, இது உனக்கு அழகா அப்படின்னு கேட்குறார். இது ஆறாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வெறு அப்படின்னாக்க பயம், வெறுவுதல் அப்படின்னா பயப்படுறது, வெறு இல்லைன்னா வெறுவு அப்படின்னாக்க அச்சம்னு அர்த்தம். அதாவது நமக்கு ஒரு கஷ்டம், பெரிய கஷ்டம் வந்தாக்க மனசில் ஒரு பயம் வரும், இந்த கஷ்டத்துலேருந்து எப்படா நம்ம மீள போகிறோம், இந்த துன்பம் எப்படா போகும், நம்ம எப்படி இதெல்லாம் தப்பிப்போம் அப்படின்லாம் மனசுக்குள்ள பயம், கலக்கங்கள், அச்சமெல்லாம் வரும். அந்த மனசில் வர்ற அச்சம் தான் அந்த வெறு அப்படிங்கிறார். அதாவது எம் எந்தாய் அப்படிங்கிறது எந்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது எம் தந்தைங்கிற அர்த்தம் வர்றது எந்தைன்னு வரும். அந்த எந்தை அப்படிங்கிறது ஒருத்தரை கூப்பிடுறப்ப அட்ரஸ் பண்ணுறப்ப எந்தாய் அப்படின்னு வரும். அதாவது இப்போ உதாரணமாக பிள்ளை அப்படின்னு இருக்கு ஒரு வார்த்தை இல்லையா, நம்ம ஒரு பிள்ளையை கூப்பிடுறோம்னா பிள்ளாய் அப்படின்பா, பிள்ளைன்னா பிள்ளாய், நங்கை அப்படின்னா நங்காய், பாவைனா பாவாய், அந்த அப்படி அட்ரஸ் பண்ணுறப்ப அது மாதிரி மாறும். அது எப்படி அரண் அப்படிங்கிற வார்த்தை கூப்பிடுறப்ப அரணே அப்படின்னு ஒரு ஏ வருது பின்னாடி, அது மாதிரி இந்த ஐயில் முடிகிற வார்த்தைகள்லாம் ஆயின்னு மாறும் கூப்பிடுறப்போ. பாவை பாவாய், நங்கை நங்காய், எந்தை எந்தாய். அடுத்த பாட்டுக்கு போவோம். வெப்போடு விரவியோர் வினை வரினும் அப்பா உன் அடியலால் அறற்றாது என்ன, ஒப்பு உடை ஒருவனை உரு அழிய அப்படி அழல் எழ விழித்தவனே, இதுவோ எம்மை ஆளுமாறு, ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல், அதுவோ உனது இன்னொருள் ஆவடுதுறை அரணே. இந்த பாட்டிலையும் முதல் ரெண்டு அடியில் அதே மாதிரி தன்னுடைய பக்தி நிலையை சொல்கிறார். வெப்போடு விரவியோர் வினை வரினும், அதாவது வினை வரினும்னா வினை வந்தாலும் வந்து அடைந்தாலும், நம்ம செய்த வினைகள்லாம் நம்மளை வந்து அடையும், அப்படி அடையிறப்ப அது நமக்கு இன்பம் கொடுத்தா அதை பற்றி நம்ம அது வினை வந்து நமக்கு இன்பம் கொடுத்தது நம்ம நினைக்கவே மாட்டோம். நம்ம கஷ்டம் கொடுக்குறப்ப தான் அது வினை வந்து கஷ்டம் கொடுக்குதுன்னு நினைப்போம். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம செய்திருக்கிற வினைகளில் நல்வினை தீவினை ரெண்டும் நம்ம செஞ்சுருந்தாலும் பொதுவாக பலருக்கும் தீவினை தான் நிறைய இருக்கும் நல்வினையை விட, அது மனித இயல்பு. அதனால் நமக்கு அடிக்கடி வர்றது தீவினையுடைய பலன் தான் வரும். அந்த தீவினையுடைய பலன் நமக்கு ரொம்ப துன்பம் தரும். அந்த தீவினை எப்படி வர்றது அப்படிங்கிறார், வெப்போடு விரவியோர் வினை வரினும், அந்த வினையானது நம்மளை தகிக்கும் வந்து இல்லையா, நமக்கு துன்பம் படுத்தும். குழுகுளுன்னு இருக்குன்னா இன்பம் தர்றதுன்னு அர்த்தம், சுட்டெரிக்கிறதுனா துன்பம் தர்றதுன்னு அர்த்தம் இல்லையா. அது மாதிரி வெப்போடு விரவி, வெப்புனா சூடு உஷ்ணம், அப்படி உஷ்ணத்தோட விரவினா கலந்து, அந்த உஷ்ணம் பொருந்தி விரவுதல் அப்படின்னா பொருந்துதல் கலத்தல்னு அர்த்தம், சேர்ந்திருக்கிறது. அப்படி உஷ்ணத்தோட ஒரு வினை வந்து என்னை அடைந்தாலும் அப்பா உன் அடியலால் அறற்றாது என்ன, என் தந்தையே உன்னுடைய திருவடியை தவிர வேற எதப்பையும் என்னுடைய நாக்கு பேசாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதில் வினைகள் சுட்டெரிக்கிற வினை வந்து என்னை தாக்கினாலும் என் தந்தையே உன்னுடைய திருவடியை தான் என் நாக்கு சொல்லும், வேற ஒன்றும் பேசாது அப்படின்னு தன்னுடைய பக்தியோடைய நிலையை சொல்லி அப்புறம் இறைவனுடைய புகழ் சொல்றார். ஒப்பு உடை ஒருவனை உரு அழிய அப்படி அழல் எழ விழித்தவனை. இது மன்மதனை எரிச்ச விஷயத்தை சொல்றார். ஒப்புனா ஈக்குவல், சமம். ஒப்பு உடை ஒருவன்னாக்க மன்மதன் பேரழகன், அவனோட அழகுக்கு வேற யாரும் சமம் கிடையாது, அவனுக்கு அவனே தான் சமம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது ஒப்பு உடை ஒருவன்னா தனக்குத்தானே ஒப்பாக இருக்கின்ற ஒருவன் அர்த்தம், அது மன்மதன். அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட பேரழகனான மன்மதனை உரு அழிய, அவனுடைய உருவம் இல்லாதபடி போகும்படி அப்படி அழல் எழ விழித்தவனே, அப்படி தீப்பற்றி எரியும்படி அப்படி நெற்றி கண்ணால பார்த்தவனே அப்படின்னு அந்த முன் நாள் அடிக்கு அதான் அர்த்தம். அப்படி தனக்குத்தானே சமம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேரழகனா இருக்கிற மன்மதனை அவனுடைய உடம்பு இல்லாதபடி போகும்பாரு அப்படி சுட்டு எரிச்சவனே நெற்றி கண்ணால அப்படின்னு சொல்லி இது ஓயமை ஆளுமாருன்னு சொல்ற. திரும்ப நீ எனக்கு பொருள் கொடுத்து உதவணும் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இந்த பாட்டு வந்து நமக்கு ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் நேரடியாக பொருள் பெரிய மாதிரி இருக்கு. ஒரு ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு பாட்டு டக்குன்னு புரிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பாட்டு இது. இந்த வெப்போடு விரவியோர் வினை வரையணும்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி திருநீலகண்ட பதிகம் பார்த்தோம். அந்த திருச்செங்கோட்டில் அடியவர்களுக்கு ஜுரம்லாம் வந்தப்போ அது ஜுரம் நீக்கிறதுக்காக பாடின பதிகம் அது, போன தரம் பார்த்தோம். அதில் பத்தாம் பாட்டில் சொல்கிறார், இந்த முதல் திருமறை 116 பதிகம் 10 பாட்டில் சொல்கிறார், சாக்கியப்பட்டும் சமணுருவாகி உடை ஒழிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகவும் பற்றும் விட்டார் பூக்கமிழ் கொன்றை பிரிசடையில் அடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் அப்படின்னு அந்த பாட்டு. அந்த பாட்டில் தீக்குழி தீவினை அப்படின்னு சொல்கிறார். அதை பற்றி நம்ம பார்த்தப்ப சொல்கிறோம், அந்த தீவினையானது சுட்டெரிக்கும் நம்மளை, அது வந்து ஒரு தீக்குழியில் தீக்குழி போன்ற தீவினை அப்படிங்கிறார். அந்த தீக்குழினா ஒரு குழி தோண்டி அதில் நிறைய விறகெல்லாம் போட்டு எரிச்சோம் வச்சுக்குவோம், இதுக்கு இதுக்குன்னு எரிஞ்சுதுன்னா அந்த குழி எவ்வளோ சூடாக இருக்கும், தீக்குழி அதுதான் தீக்குழி. ஒரு குழியை தோண்டி அதில் விறகு போட்டு நெருப்பு கொளுத்தி விடுறது. அதில் அப்படிப்பட்ட தீக்குழி போன்ற தீவினைன்னு அந்த பாட்டில் சொன்னார். அதோட இந்த வரியை ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் நம்ம, வெப்பொடு விரவியோர் வினை வரையினும் அப்படின்னா இந்த வினையானது ரொம்ப கொதிக்க கொதிக்க வந்து சேர்றது, அதான் அந்த நமக்கு அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கும் ஒரு ஒப்புமையை பார்த்துக்கலாம். அதில் 8 பாட்டுக்கு போவோம், பேர் இடர் பெருகி ஓர் பிணி வரினும் சீர் உடை கழல் அலால் சிந்தை செய்யேன் ஏர் உடை மணிமுடி இராவணனை ஆர் இடர் பட வரை அடர்த்தவனே. இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்றமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னொரு ஆவடுதுறை அரணே. முதல் ரெண்டடியில் என்ன சொல்றார், பேரிடர் பெருகி ஓர் பிணி வரினும் அப்படிங்கிறார். நமக்கு பிணிகள் வரும் இல்லையா, நோய்கள் வியாதிகள் மற்ற விதமான விஷயங்கள் எல்லாம் வருது. அதே மாதிரி பேரிடர் பெருகி ஓர் பிணி வரினும் அப்படிங்கிறார். பேரிடர்னா இடர்னா கஷ்டம், பேரிடர் அப்படின்னா மகா கஷ்டம், பெரிய கஷ்டம். அப்படி பெரிய கஷ்டங்கள் பெருகி, அந்த கஷ்டமே பெரிய கஷ்டம், அந்த பெரிய கஷ்டங்கள்லாம் பெருகி அது அப்படின்னா இன்னும் மல்டிப்ளை ஆகுது. அப்படிப்பட்ட ஓர் பிணி வரையணும், அப்படிப்பட்ட ஒரு மகா கொடிய பிணி வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், புலம்ப மாட்டேன், ஐயோ எனக்கு இப்படி வந்துடுத்து, ஏன் எனக்கு வந்தது, நான் எப்பேற்பட்டவன், எனக்கு இதெல்லாம் வரலாமா, அப்படிலாம் நான் ஒன்றும் வேறு எதுவும் புலம்ப மாட்டேன். அப்படியெல்லாம் என்ன பிணி வந்தாலும் அப்பவும் நான் என்ன பண்ணுவேன், சீர் உடை கழல் அல்லால் சிந்தை செய்யேன், உன்னுடைய திருவடியை தவிர வேற ஒன்றையும் சிந்திக்க மாட்டேன் அப்படின்னா உன்னுடைய திருவடியே தியானம் பண்ணுவேன், அதையே போற்றுவேன், அதையே வழிபடுவேன் அப்படின்னு அர்த்தம். சீர் உடை கழல், இந்த கழல் அப்படிங்கிறத பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். கழல் அப்படிங்கிறது காலில் அணிகிற ஒரு ஆபரணம், ஆண்கள் தங்கள் வீரத்தின் அடையாளமாக காலில் அணிகிற ஒரு ஆபரணம். அது காலில் அணிகிறதுனால ஆகு பெயர் அப்படிம்ப தமிழில், அதோட அசோசியேட் ஆகி அந்த வார்த்தை காலுக்கே உபயோகிப்பா. அதனால் கழல் அப்படிங்கிறது திருவடின்னு அர்த்தம், கழல் அணிந்த திருவடின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட திருவடி? சீர் உடை கழல். சீர் அப்படிங்கிறது பல அர்த்தங்கள் உள்ள ஒரு வார்த்தை தமிழில். சீர் அப்படின்னாக்க அழகு, புகழ், நன்மை, இப்படி பல அர்த்தங்கள் உண்டு, செல்வம் அப்படிலாம். அதனால் சீருடை கழல்னா அழகிய, நன்மை பொருந்திய, பெருமையுடைய உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதையும் நான் சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு அடியில் இறைவனுடைய வீரச்செயல் சொல்கிறாருங்க. இது எட்டாம் பாட்டு இல்லையா, சம்பந்தர் தேவாரில் எட்டாம் பாட்டில் ராவணனை கைலையின் கீழே நசிக்கிறதை பற்றி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஏர் உடை மணி முடி இராவணனை ஆரிடற்பட வரை அடர்த்தவனே. ஏர் உடை மணிமுடி, ஏர் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். ஏர் உடை மணிமுடி அப்படின்னாக்க அழகிய கிரீடங்கள் அணிந்த ராவணன் அர்த்தம். மணினா மணிகள், நவரத்னங்கள், முடினா கிரீடம். அதனால ஏருடை மணிமுடினாக்க அழகிய நவரத்னங்கள் பதித்த கிரீடத்தை அணிந்த இராவணனை ஆரிடர் பட வரை அடர்த்தவனே. அவன் ஆரிடர், இடர்னா தெரியும், முதல் வரியிலே வந்திருக்கு. ஆரிடர்னா அரிய இடர்னு அர்த்தம். அதனா அரிய இடர், எப்படி பேரிடர்னா பெரிய துன்பமோ அது மாதிரி ஆரிடர்னா அரிய துன்பம். அதனா அரிய துன்பம், பொறுத்தற்கு அரிய துன்பம். அப்படி படும்படி வரை அடர்த்தவனே, வரைனா மலைன்னு அர்த்தம், மலையை நசுக்கினவனே. அடர்த்தல்னா நசுக்குத. அதனால இதில் என்ன சொல்றார், அப்படி அந்த அழகிய மணிகள் பதித்த கிரீடம் அணிந்த ராவணனை அவனால் பொறுத்துக்க முடியாத அளவுக்கு பெரிய துன்பம் படும்படியாக அந்த கைலை மலை மேலே ஒரு விரலை வச்சு அவனை நசிக்கினவனே அப்படின்னு இந்த கடைசி இந்த மூணு நாலாம் அடிகளுக்கு அர்த்தம். அப்படி அப்படிப்பட்ட சிவருமானே இதுவா நீ எனக்கு பண்ணுற அருள் அப்படின்னு. அந்த ராவணனை பற்றின குறிப்பு நம்ம பல பதிகங்களில் பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷர் மாதிரி இப்போ சொல்கிறேன். அவன் தேர் ஓடுறப்போ அவனுடைய தேர் ஆகாய வழியாக போகும், வான் வழியில் போகும் அவனுடைய தேர், பறக்கிற தேர் அவனுக்கு. அந்த தேரை விட்டுண்டு அவன் போகிறப்போ அவன் திக்விஜயம் பண்ணுறப்போ அப்படி கைலை மலைக்கு மேலே அந்த தேரை ஓட்டின்னு போக போகிறான். அப்போ கைலை மலை மேலே அந்த தேரால் பறக்க முடியாமல் தரையில் இறங்கி விடுறது. அப்போ ராவணனுக்கு என்ன, நம்ம தேர் என்னாச்சு, ரிப்பேர் எடுத்தா என்ன, கோளர் எடுத்தா என்னாச்சு, ஏன் வந்ததுன்னா, அப்போ அந்த மந்திரிகள்லாம் சொல்கிற, அரசே இந்த கைலாய மலை இருக்கிற இடம், அதனால் இதில் நம்ம தேரால் போக முடியல அப்படிங்கிற. அப்படியா, இந்த கையில் மேலே நமக்கு இடம் போ, நம்ம வழியில் குறுக்க நின்று நம்ம கஷ்டப்படுத்துறதா, இதை தூக்கி அந்தாண்டு வீசி எறிஞ்சிட்டு நம்ம தேர் விட்டுனு போகலாம் அப்படிங்கிறான். இது துரும்ப தூக்கி போட்ட மாதிரி போகிற மாதிரி. அதனால் அவன் தன்னுடைய 20 கைகளாலையும் கையிலை மேலே கீழே கொடுத்து அதை பேத்து வீசி எறிய போகிறான். அப்போ கையிலை மேலே ஆடுறது. அப்போ உமாதேவி அஞ்சு இறைவனை கட்டிக்கிறான், என்னது நம்ம கையிலை மேலே ஆடுறதுன்னு. அப்போ சிவபெருமான் ஒரு புன்னகையோட தன்னோட கால் கட்டவரில் லேசாக ஊன்றார். உடனே அந்த கையிலே மேலே இரு ராவனுடைய கைகளெல்லாம் போட்டு ஒரே அடியை நசுக்கிட்டுருது. அவனால் கையை எடுக்கவும் முடியலை, மலையை தூக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல, மாட்டின்ட்டான். இந்த எலிப்பொறியில் மாட்டின்ற எலி மாதிரி மாட்டின்ட்டான். அவன் பல பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் அழுது புரண்டான், வழியில் வீரிட்டு அழுதான். அப்புறம் இறைவன் அவனுடைய பக்திக்கு மெச்சு அவனுக்கு கைகளையெல்லாம் விடுவிச்சு அவனுக்கு திருப்பி உடம்பை நல்லபடியாக்கி அவனுக்கு நீண்ட ஆயுளையும் ராவணனுங்கிற பேரையும் சந்திரஹாசங்கிற ஒரு வாளையும் கொடுத்து அருள் புரிஞ்சு அனுப்பினார். எதுக்கு இதெல்லாம், எதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் வந்து சம்பந்தர் எல்லா பதிகத்திலையும் சொல்கிறார் அப்படின்னாக்க, அவன் பண்ணினது பெரும் குற்றம், ராவணன் பண்ணது. கைலை மலையை வணங்கணும், வளம் வந்து வழிபடணும், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் அதை வீசி எறிய போனது பெரிய குற்றம். சிவருமான் உரைகிற திருவு கைலை மலையை, அதனால் சிவருமான் நினச்சிருந்தாக்க அவன் அப்பயே சம்ஹாரம் பண்ணியிருப்பார், அழிச்சிருப்பார் இல்லையா. நமக்கு திரிபுரம் எரிச்ச கதை தெரியும், அவர் அந்த மேருமலையை வில்லா வளைச்சு அதில் வாசுகி நாணா கட்டி அதெல்லாம் பண்ணி அவர் கடைசியில் கணையை ஏவலை. அந்த தேர் அச்சு முறிஞ்சு கீழே விழுந்ததும் ஒரு சிரிப்பு சிரித்தார், அந்த முப்பரங்களும் எரிஞ்சு போச்சு. அதனால் மன்மதனை மலரம்பு விட்டான், அவனை ஒரு நொடி பார்த்தார், அவன் சாம்பலாக போயிட்டான். அப்படிப்பட்டவர் ராவணனை அப்பவே கொண்டிருக்கலாம், ஆனால் அப்படி பண்ணாமல் லேசாக தான் வச்சிருக்காள், அவன் திருந்தொட்டோம் அப்படின்னு. அதனால் எப்பேற்பட்ட குற்றம் செய்தவர்களும் இறைவனை வழிபட்டால் அவன் அந்த குற்றத்தை பொறுத்து அருள் புரிவான் அப்படிங்கிறது இதில் கருத்து. அதுக்காக தான் ஒவ்வொரு எட்டாம் பதிவத்திலையும் எட்டாம் பாட்டில் இந்த ராவணனுடைய ரெஃபரன்ஸ் வர்றது. ஒன்பதாம் பாட்டுக்கு போவோம். உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியலால் உரையாது என்ன, கண்ணனும் கடிகமழ் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிதாயவனே. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல், அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. இல்லை, தன்னுடைய பக்தியின் நிலையை முதல் ரெண்டடியில் சொல்றார். உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடி அல்லால் உரையாது என்ன. உண்ணினும் அப்படின்னா சாப்பிட்டாலும், பசிப்பினும்னா பசியோடு இருந்தாலும், உறங்கினும்னா தூங்கினாலும். அப்படின்னா நான் சாப்பிட்டாலும் சரி, பசியோடு இருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, விழித்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் எந்த நிலையிலையும் நின். அப்படின்னா நின் அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம். உன் ஒன் மலர் அடி அப்படின்னா ஒளி மிகுந்த, ஒளி வீசுகின்ற மலர் போன்ற திருவடி, உன்னுடைய பிரகாசமான மலர் திருவடியை தவிர, அல்லால் அதை தவிர வேறு எதையும் உரையாது என்ன, என்னுடைய நாக்கு சொல்லாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்கினாலும் சரி, முடிச்சிருந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, பசியோடு இருந்தாலும் சரி, எப்படி எந்த நிலையில் நான் இருந்தாலும் என் அடி மனசில் உன்னுடைய எண்ணமே தான் இருக்கும், என் நாக்கு உன் பேரை தான் சொல்லும். அது என்ன, தூங்குறப்ப எப்படி நம்ம நாக்கு அவர் பேரை சொல்லும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு, இல்லையா? பசியோடு இருக்கிறப்ப சொல்லலாம், சாப்பிட்டு இருக்கிறப்ப சொல்லலாம், இல்லை முடிச்சுட்டு இருக்கிறப்ப சொல்லலாம். தூங்குறப்ப அது என்னது அவரோட இது சொல்கிறது? அப்படின்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறது, முடிச்சுனதும் உடனே சொல்கிறது. அது மாதிரி இறைவன் நாமத்தை சொல்லிட்டு தூங்குறது, எழுந்ததும் இறைவன் நாமத்தை சொல்கிறது. அப்படி இருந்தால் நம்ம அடி மனசில் இறைவன் நாமம் இருக்கும், அதுதான் அதோடய அர்த்தம். அப்படியாக ஒரு பெரும் பக்தி உடையவன் நான். சிவருமான, நீ எப்படிப்பட்டவன்? கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பு அரிதாயவனே. கண்ணன் அப்படிங்கிறது நமக்கு கிருஷ்ணர் தெரியும், ஆனால் இந்த இடத்துல அது விஷ்ணுங்கிற அர்த்தத்தில் வர்றது. கண்ணனும்னா விஷ்ணுவும், கடிகமல் தாமரை மேல் அண்ணலும், இது பிரம்மாவை சொல்கிற வார்த்தை. கடி அப்படின்னா வாசனை. நீங்கள் நம்ம பேச்சில் கடி அப்படின்னாக்க பல்லால் கடிக்கிறது ஒன்று தான் நமக்கு தெரியும், ஆனால் கடி அப்படின்னாக்க செயல்களில் பல இடங்களில் வாசனைக்கு வரும். கடி கமல் தாமரை அப்படின்னா வாசனை கமழ்கின்ற தாமரை பூ, அந்த தாமரை மேல் அண்ணல், தாமரை பூவில் உரைகின்ற தேவர் யாரு? பிரம்மா. அதனால் விஷ்ணுவும் பிரம்மாவும் அப்படின்னா இவா ரெண்டு பேராலையும் அளப்பு அரிதாயவனே, அவர்களால் அளக்க முடியாதவனே அப்படின்னு அர்த்தம். அளப்புனா அளத்தல், அவர்களால் அளப்பதற்கு அறியவனே. இது அடிமுடி தேடி இந்த கதை. விஷ்ணு பன்றியா அந்த ஜோதி பிழம்பன் திருவடியை காண போறார், பிரம்மா அன்னப்பறவையா அந்த ஜோதி பிழம்பின் உச்சியை காண போறார். வேற ரெண்டு பேராலையும் காண முடியாது, விஷ்ணுவால் திருவடியோடைய காண முடியாது, பிரம்மாவால் உச்சியை காண முடியாது. அப்படி ரெண்டு பேராலையும் அளப்பதற்கு அறியவனே, போய் அடியையோ முடியையோ அடைவதற்கு அறியவனேன்னு அர்த்தம். அப்படி ஜோதியாக நின்றவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையில், அதுவோ உனது இன்னொருள் ஆவடுதுறை அரணே. இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். மலர் அடி அப்படின்னாக்க அது மலர் போன்ற அடி, அது அது வந்து உவமை. அதாவது தமிழில் உவமைன்னு ஒன்று உண்டு, உருவகம்னு ஒன்று உண்டு. உவமைனா அந்த போன்றன்னு ஒரு வார்த்தை இருக்கும், மலர் போன்ற அடி. அந்த போன்றங்கிற வார்த்தை வெளிப்படையாக இல்லாமல் மறைஞ்சிருந்தாக்க அதுக்கு உவமை தொகைன்னு பேர். மலர் அடி, மலர் போன்ற அடி இல்லையா? மதி முகம் அப்படின்னா மதி போன்ற முகம். அது மாதிரி உருவகம்னா இந்த ஓமை, ஓமை தொகையாக வருது இல்லையா மலர் அடிங்கிறது, அது வந்து ஓமைய சொல்றது பின்னாடி வரும், ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வந்துடும். அடிமலர் அப்படிம்பா, ஆமா அடிமலர் அப்படின்னா திருவடியாகிய பூ அப்படிம்பா. அடித்தாமரை, திருவடி தாமரை அப்படின்பா. அது மாதிரி வந்தாக்க அது உருவகம்னு பேர். அதனால இந்த இதில் இந்த உண்ணினும் பசிப்பினம்னு சொல்கிறார் இல்லையா, அது வேற பாட்டிலையும் சில இடங்கள் வர்றது. எனக்கு இந்த படித்தப்போ முன்னாடி நான் கேட்ட வேற ஒரு பதியத்தில் ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது, அது உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன். இது சம்பந்தர் திருவலிவலம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் இப்போ இருந்தப்போ ஒரு அற்புதமான பதிகம் பாட்டிருக்கார். இது முதல் திருமறை 50 பதிகம், அதில் 5 பாட்டு. இது துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் உன் திறமே, தஞ்சமில்லா தேவர் வந்துன் தாளினை கீழ்ப்பணிய, நஞ்சை உண்டாய்க்கு என் செய்கிறேனோ நாளும் நினைந்தடியேன், வஞ்சம் உண்டன் ரஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே அப்படின்னு அந்த பாட்டு. இந்த அந்த பாட்டோட அர்த்தத்தெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. அதில் முதலடியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் உன் திறமை அப்படிங்கிறார். அதில் துஞ்சும் போதும்னா துஞ்சறதுன்னா தூங்கிறது, உறங்கும் போதும் துற்றும் போதும், துற்றும் போதும்னா சாப்பிட்றது, சாப்பிடும் போதும் சொல்லுவன் உன் திறமைங்கிறார். நான் உறங்கினாலும் சரி, உண்டு கொண்டிருந்தாலும் சரி, எப்பொழுதும் உன்னுடைய நாமத்தையே உன்னுடைய புகழையே நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். அந்த பாட்டில் வர அதே கருத்து தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோமே, இந்த பாட்டில் பார்த்தோம். உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியலால் உறையாது என்ன, அதே கருத்து தான். அதுக்காக உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக சொன்னேன். துஞ்சலும் துஞ்சலாத போதும் நெஞ்சகம் நெஞ்சு நினைமின் நாள் தரும் அப்படிம்பார். அது நமக்கு அறிவுரையாக சொல்கிறார், நமக்கு போதனையாக சொல்கிறார். அதில் அதாவது அட்வைஸ் வருது, துஞ்சும் போதும் துஞ்சலும் துஞ்சல்லாத போதும் நெஞ்சகம் நெஞ்சு நினைமின் நாள் தரும் அப்படிங்கிறவ நினைமின் அப்படிங்கிறார். நினைமின் அப்படின்னா நினையுங்கள் அப்படிங்கிறார் நமக்கு. ஆனால் அதே கருத்து தான், நீங்கள் தூங்கினாலும் சரி முடிச்சுருந்தாலும் சரி நெஞ்சில் வஞ்சம் இல்லாமல் நினைங்கோங்கிற, நெஞ்சகம் நைந்து நினைமின்ங்கிறார், நெஞ்சத்தில் நெஞ்சம் உருக்கி மனம் உருக்கி நினைங்கோங்கிறார். அந்த பாட்டில் மூணாம் திருமுறையில் 22 பதிகத்தில் வர்றது அது, பஞ்சாட்சர பதிகத்தில் 3 திருமுறை 22 பதிகம். அதில் சொல்லார், அதான் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள் தரும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன் அஞ்செழுத்துமே. அதில் சொல்கிறது தான், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதுனா துஞ்சுதல்னா தூங்கிறது உறங்கிறது, துஞ்சல் இல்லாத பொழுதுனா உறங்காத பொழுது வீழ்ச்சின்றிருக்கிறனர். உறங்கினாலும் சரி வீழ்ச்சின்றிருந்தாலும் சரி எப்போவும் மனமுருக்கி இறைவனுடைய திருவடியே வணங்குங்கள் அப்படிங்கிறார். அது அதே தான் கருத்து, அதுதான் எப்போவும் அவனுடைய திருவடியை நினைக்கணும் அப்படின்னு அங்கே நமக்கு புத்திமதியாக சொல்கிறார், போதனையாக சொல்கிறார், உபதேசமாக சொல்கிறார். இங்கே அவர் தன்னை பற்றி இறைவன்ட்டு சொல்கிறார், நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு தன்னுடைய இது சொல்கிறார். ஏன்னா அது நீங்கள் நல்ல அதை ரெஃபர் பண்ணது நல்ல ஒரு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறது. அது நம்ம உபதேசம் பண்ணுகிறவர்கள் அந்த உபதேசத்து என்ன அதுபடி ஒழுகுகிறவர்களாக இருக்கணும். அதாவது ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாரோ அப்படி தான் உபதேசம் பண்ணணும். ஊருக்கு உபதேசம்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், வெளியில் மட்டும் இப்படி இரு அப்படின்னு சொல்லுவார், தான் அப்படி இருக்க மாட்டான். அப்படி இருக்கிறவர்களுடைய உபதேசத்தை கேட்குறதில் நமக்கு பர்த்தம் இல்லை. அதனால் இங்கே அவர் சொல்ல, நான் இப்படிப்பட்டவன், நான் உண்டபொழுதும் பசித்திருந்தாலும் உறங்கினாலும் விழித்திருந்தாலும் எப்பொழுதும் உன்னுடைய திருவடியைத்தான் என்னுடைய நாக்கு சொல்லும் அப்படிங்கிற, உன் புகழத்தான் என் நாக்கு சொல்லும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட நான் அப்படிங்கிறார். அங்கே இன்னொரு இடத்துல இந்த துஞ்சலும் துஞ்சலாத பொழுதும்ல அடுத்த வாழ்க்கை சொல்கிறார் உபதேசமாக, நீங்கள் இப்படி இருங்கோ அப்படிங்கிறார். துஞ்சுதல் அப்படின்னாக்க அது உறக்கத்துக்கு இல்லை இல்லை, பொதுவாக துஞ்சுதல் அப்படின்னாக்க உறங்குதலுக்கு வரும், சமயத்தில் சாக செத்து போகிறதுக்கும் வரும் இல்லையா. இந்த உறக்கத்திலே நீண்ட உறக்கம் சாவு தானே, அதனால் துஞ்சுதல் அப்படிங்கிறது தூக்கத்துக்கும் வரும் சாகரத்துக்கும் வரும். ஆனால் நம்ம விவேகிக்கிற இடத்த பொறுத்து அதை பொருள் கொள்ளணும். நம்ம திருத்தொண்ட தொகையில் பார்த்துருக்கோம், பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர்க்கும் அடியேன்னு ஒரு லைன் வரும் அதில் திருத்தொண்ட தொகையில். நம்ம 7 திருமறையில் 39 பதிகம் அது திருத்தொண்ட தொகை. அதில் தில்லைவாழ் அந்தனதம் அடியாருக்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன் அப்படின்னு போயிட்டே இருக்கு இல்லையா. அதில் ஒரு பாட்டில் ஒரு அடியில் வரும், பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர் கடியேன் அப்படின்னு. அந்த இடத்துல துஞ்சுதல் அப்படிங்கிறது அது அங்கே கரூரில் தூங்கின சோழர்னு அர்த்தம் இல்லை, கரூரில் உயிர் துறந்த சோழர்னு அர்த்தம். அது இருக்க அது அது அந்த நின்றும் இருந்தும் கிடந்தும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேஸு அபிராம அஞ்சால வந்திருக்குன்னு சொன்னேன். அது சுந்தர தேவாரத்தில் ஒரு பாட்டில் சொல்லுவார், செருந்தி செம்பன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர், இருந்தும் நின்றும் கிடந்தும் உண்மை இகழாதேத்துவோம், வருந்தி வந்து முகக்கொன்றொழித்தால் வாழ்ந்து போதிரேன்னு அந்த பாட்டு வரும். அதில் சுந்தரர் சொல்கிறார், அவர் வந்து வலது கண் அதில் ஒரு கண் காஞ்சிபுரத்தில் கிடைக்கும், இன்னொரு கண் திருவாரூரில் கிடைக்கும், அது திருவாரூருக்கு வந்து எனக்கு இன்னொரு கண்ணை தரமாட்டேரா அப்படின்னு சுவாமியை உரிமையோடு கேட்பாருங்க. அதான் அதான் செருந்தி செம்பன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர், பொருந்தி திருமூலட்டானமே இடமாக கொண்டீரே, இருந்தும் நின்றும் கிடந்தும் உண்மை இகழாது ஏற்றுவோம், வருந்தி வந்தும் உமக்கொன்று உரைத்தால் வாழ்ந்து போதீரே அப்படிம்பார் அந்த பாட்டில். அதான் எனக்கு நான் வந்து அடியாராக இருக்கேன், நான் இருந்தும் நின்றும் கிடந்தும் உண்மை இகழாது ஏற்றுவோங்கிறார். நாங்களாம் இருந்துன்னா உட்காந்து, நின்றுனா எழுந்து நின்றபடி, கிடந்துனா தரையில் நெடுஞ்சான் கிடையாது விழுந்து சாஷ்டாகம் நமஸ்காரம் பண்ணுறது அப்படி. இறைவனை வழிபடுறப்ப நம்ம உட்காந்துட்டு ஜபம் பண்ணுறோம், ஸ்துதி பண்ணுறோம், அதெல்லாம் இருக்குது. நின்றுட்டு வழிபடுறோம், தலைக்கு மேலே கை கூப்பி நின்று தொழுகிறோம், தரையில் நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்குறோம், இப்படியெல்லாம் இருந்தும் நின்றும் கிடந்தும் உமை இகழாது ஏற்றுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு, அதே வருந்தி வந்து உமை கொண்டு உரைத்தால் அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வருத்தத்தோடு வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறோம் அப்படிலாம் சொன்னால் கூட அது நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறே சுவாமி, நீங்கள் சௌக்கியமாக இருங்கோ, நீங்கள் சௌக்கியமாக இருங்கோ அப்படின்னு விடுறார். அதான் வாழ்ந்து போதிடான், நீ சௌக்கியமாக இருியா அப்படிங்கிறார். அப்படி சொல்கிறக்கூடிய உரிமை சுந்தரருக்கே உண்டு. ஒன் கழல், ஒன் மலர் அப்படியெல்லாம் வந்தால் ஒளி உடைய அப்படின்னு அர்த்தம். ஒன் முகம் அப்படின்னா ஒளி உடைய முகம் அப்படி. இப்போ பத்தாம் பாட்டுக்கு போவோம். பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரியினும் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்ன, புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பத்தர்கட்கு அருள் செய்து பயின்றவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமை கிள்ளையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. எல்லாம் அதே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரே கருத்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்து ஒவ்வொரு பாட்டிலையும் சொன்னாக்க என்ன அர்த்தம், அதை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறார், எம்ஃபசைஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரினும், பித்துனாக்க ரெண்டு அர்த்தம் இருக்கு. உடம்புல பித்தம்னு ஒன்று சொல்லுவா, பித்தம் ஜாஸ்தியாக எடுத்தும்பா, பித்தம் தலைக்கீழ், அது மாதிரி பித்தம்ங்கிறது உடம்புல இருக்கிற ஒரு, அது நம்ம இந்திய வைத்திய முறைகளில் சொல்லுவா, பித்த பித்த பித்தம்ங்கிறது ஒரு நீர் அப்படிம்பா, அப்படி பித்தம் ஜாஸ்தியாக எடுத்துங்கிற. ஆனால் அது பித்தம்னாக்க பித்துனாக்க புத்தி பேதலிக்கிறதுக்கும் பித்தம் அப்படி, பித்தும்பா இல்லையா, பித்தா பிரேசூடின்னு அந்த சுந்தர தவாரத்தில் முதல் பாட்டில் வர்றது. அதனால் அங்கும் அதாவது அந்த இடத்துல பித்தன்கிறது பேரொருள் உடையவன் சிவருமா, அன்பு அறி அதிக அன்பு உடையவன், அதனால அப்படி ஒரு பித்து அது, அது வேற. ஆனால் அவர் கல்யாணத்தில் சுந்தரருக்கு நம்பியாரருக்கு திருமணம் நடக்க போகிறப்போ சிவருமான் ஒரு கிழவராக வந்து தடுக்கிறார் இல்லையா, இவன் எனக்கு அடிமையங்கிறாரு. அதுதான் அந்த அந்த மாதிரி பித்துன்னா பைத்தியம்னு ஒரு அர்த்தமும் உண்டு. அதனால் இங்கே பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரினும் அப்படின்னாக்க என்னுடைய புத்தி பேதலிக்கிறதுங்கிறோம் இல்லையா, அப்படி என்னுடைய புத்தி மயங்கினாலும் அப்படிப்பட்ட ஒரு பிணி வந்தாலும் அப்போ கூட என்ன பண்ணுவேன், அத்தா உன் அடியல்லால் அறற்றாது என்ன, என்னோட புத்தியே பெதலிச்சு போனாலும் அப்படிப்பட்ட ஒரு பிணி வந்தாலும் எனக்கு என்னுடைய நாக்கானது எப்பவும் உன்னோட பேரை தான் சொல்லும், உன்னோட புகழை தான் பாடும் அப்படிங்கிறது. அத்தா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம், அத்தன் அப்படிங்கிறது தந்தைன்னு அர்த்தம், அத்தா அப்படின்னா தந்தையேன்னு அர்த்தம். இந்த அத்தன்கிறதா மலையாளத்தில் இன்றைக்கும் அச்சன் அப்படிங்கிற வார்த்தையில் வருது. அத்தா தந்தையே உன்னுடைய திருவடியை தவிர வேற எதுவும் என்னுடைய நாக்கு பேசாது அப்படின்னு சொல்லி அடுத்த ரெண்டு அடியில் இறைவனுடைய புகழை சொல்றார். புத்தரும் சமணரும் புறன் உரைக்க, இந்த பௌத்தர்களும் ஜெயினர்களும் எப்போ இறைவனை பழிச்சு பேசுற சிவபெருமான சிவதோஷன பண்டே இருப்பாவ, அப்படிப்பட்டவர்கள்லாம் அப்படி பண்ணினாலும் பக்தர்கள் அந்த அடியவர்கள் இருக்காளே இவர்கள்லாம் இப்படி பழிச்சு பேசினாலும், சமணர்களும் பௌத்தர்களும் சிவனை வழிபடக்கூடாது அப்படின்லாம் பழிச்சு பேசினாலும் அதையும் பொருட்படுத்தாம பக்தியோட உன்னை வழிபடுகிறார்களே அந்த பக்தர்களுக்கெல்லாம் அருள் செய்து பயின்றவனே, எப்பொழுதும் அருள் செய்கின்றவனே, பயில்தல் அப்படின்னாக்க எப்பவும் செய்யறது, அதனால எப்பவும் இரவு அடியவர்களுக்கு அருள் செய்பவனேன்னு அர்த்தம். அதனால இப்படிப்பட்ட நீ எனக்கு அருள் என் தந்தைக்கு வேள்வி செய்யறதுக்கு பொருள் கொடுக்காம இருக்கலாமா அப்படிங்கிறது அடுத்த ரெண்டு அடியில் கேட்கிறார் அவர். பதினோராம் பாட்டுக்கு போவோம். அலைப்புனல் ஆவடு துறை அமர்ந்த இலைநுனை வேற்படை எம் இறையை நலமிகு ஞானசம் பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வெல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன் ஏறுவர் நிலமிசை நிலையிலரே. இது திருக்கடைக்காப்பு இந்த பதிகத்துக்கு. அதனால திருக்கடைக்காப்பில் சொல்லும்படியாக திருஞான சம்பந்தர் என்ன சொல்றார், இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சிவபெருமான் மேல சிறுகாழில் அவதரித்த ஞானசம்பந்தனாகிய நான் சொன்ன இந்த பாடல்களை பாடுகிறவர்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும். அதுதான் அதனுடைய பொதுவான அமைப்பு. அதில் அவர் சொல்றார், அலை புனல் ஆவடு துறை அமர்ந்த, அலை புனல் அப்படின்னாக்க புனல்னா ஜலம், அலை புனல்னா அலைகள் இருக்கிற ஜலம், அலைகின்ற ஜலம் அப்படின்னா அந்த காவிரி நதியெல்லாம் ஓடுறது இல்லையா, அந்த காவிரி நதியை சொல்றார் அலை புனல் அப்படின்னு. அலைகின்ற புனலை உடைய ஆவடு துறையில் அமர்ந்த விரும்பி வீற்றிருக்கின்ற இலை நுனை வேற்படை எம் இறையை, இந்த சிவபெருமான் எம் இறைனா எங்கள் சுவாமியை, எம்முடைய நம் சுவாமியை, எங்கள் சுவாமி யாரு, எங்கள் இறைவனை அவன் எப்படிப்பட்ட இறைவன், இலை நுனை வேற்படை வச்சுருக்காங்க. இலை நுனை வேற்படை, இதில் வேல் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும், முருகன் கையில் இருக்கு வேல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அது வேல்ங்கிறது அது எப்படிப்பட்ட வேல் சிவபெருமான் வச்சுருக்கார், இலை நுனை வேற்படை. மூன்று இலைகள் இருக்கணும் இல்லை இல்லையா, திரிசூலம் இருக்கே இறைவன் கையில், அந்த திரிசூலத்தை இப்படி சொல்றார் அவர், மூன்று இலைகளை முனைகளாக உடைய வேல் அப்படிங்கிறார். ஒரு வேல் இருக்கு, அதுக்கு மூணு இலை போன்ற முனைகள் இருக்கு, அதுதான் திரிசூலம். ஒரே ஒரு இலை போன்ற முனை இருந்தால் அது முருகன் கையில் இருக்கிற வேல், இது மூணு இலை இருக்குந்தாக்க அது சிவபெருமான் கையில் இருக்கிற சூலப்படை. படைனா ஆயுதம்னு அர்த்தம். அதனால இலை நுனை வேற்படைனா இலை போன்ற நுனைகளை உடைய முனைகளை உடைய வேலாகிய சூலம் அது. அந்த சூலாயுதத்தை ஏந்தியிருக்கிறான் அவன். சூலாயுதம் ஏந்திய பெருமானை நலம் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன, நன்மை மிக்க திருஞான சம்பந்தனாகிய நான் பாடின இந்த விலை உடை அரும் தமிழ் மாலை வல்லார். இந்த மிக விலை உடைனா விலைன்னா நமக்கு தெரியும் பிரைஸ், விலை உடை அருந்தமிழ்னா ப்ரெஷஸ் தமிழ்னு அர்த்தம், விலை உடைனா ப்ரெஷஸ்னு அர்த்தம். இந்த ப்ரெஷஸ் தமிழ் பாமாலையை வல்லவர்கள், பாட வல்லவர்கள், ஓத வல்லவர்கள், அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறார். அவர்களுக்கு வினையாயின நீங்கி போய், வினையாயின நீங்கி போயினாக்க அவர்களுடைய வினைகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகிவிடும். அப்புறம் வேற என்ன கிடைக்கும், விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன் ஏறுவர். இந்த தேவர்கள்லாம் இருக்க, வானோர்கள்லாம் இருக்காளே, அந்த வியன் உலகம், அந்த பெரிய உலகம் சிவலோகம் நிலையாக, சிவலோகம் நிலையாக இருக்கும்படியாக அவர்கள் ஏறுவார்கள், மேலேறுவார்கள். நிலமிசை நிலை இலரே, இந்த பூமியின் மேல் நிலையாக இருக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், பூமியின் மேல் நிலமிசை நிலை இலரேனாக்க மீண்டும் இந்த பூமியில் வந்து பிறக்க மாட்டார்கள் அர்த்தம் இல்லையா. பொதுவாக நமக்கு ஒரு பிறவி முடிஞ்சாக்க இன்னொரு பிறவி வரும், அது நம்ம என்ன பிறவி தெரியாது, அது மனிதா பிறக்கலாம், குரங்கா பிறக்கலாம், மாடா பிறக்கலாம், கழுதியா பிறக்கலாம், மீனா பிறக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் பூமியில் மீண்டும் மீண்டும் பிறவிகள் வரும், வினைகள் இருக்கிற மட்டும். ஆனால் இந்த பதிகத்தை ஓதுகின்றவர்கள் அவர்களுடைய வினைகள் எல்லாம் நீங்கிவிடும், அவர்கள் மீண்டும் பூமியில் பிறக்க மாட்டார்கள், சிவலோகத்தில் நிலைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அதான் இந்த கடைசி திருக்கடைக்காப்புக்கு அர்த்தம். திருச்சிற்றம்பலம்.